السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாமிய கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்று ஆரம்பிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் முதலாவதாக நாம் எடுத்துக்கொண்ட கேள்வி, இஸ்லாமிய மார்க்கத்தில் மௌலித் என்று ஒரு இபாதத், ஒரு அமல் உண்டா? மௌலித் என்றால் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடுவதாக ரபீஉல் அவல் மாதத்திலே மக்கள் ஒரு புத்தகத்தை கூட்டாக சேர்ந்து உட்கார்ந்து படிக்கின்றார்களே, ஓதுகிறார்களே, இப்படி ஒரு அமல் மார்க்கத்தில் இருக்கிறதா? இன்னும் பல இடங்களில் இந்த மௌலித் என்ற இந்த கவிதை நூலை பல சம்பவங்களுக்காக, பல நிகழ்ச்சிகள் அல்லது பல காரணங்களை முன்னிட்டு ஓதுகிறார்கள். சிலர் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டும் போது, அல்லது ஹத்னா செய்யும் போது, அல்லது திருமணத்தின் போது, அல்லது புது வீடு குடியேறும் போது, புதிய கடை திறக்கும் போது, இப்படி பல நிகழ்வுகளை முன்னிட்டு இந்த மௌலிதை ஓதுகிறார்களே, இதை பற்றி மார்க்கம் என்ன சொல்கிறது? இந்த மௌலிதை ஓதினால் இதன் மூலமாக நமக்கு பரக்கத்து கிடைக்கும், நிறைய அருள் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும் என்பதாக நம்புகிறார்களே, இவற்றை பற்றியெல்லாம் மார்க்கத்தினுடைய தெளிவான விளக்கம் என்ன என்பதாக ஒரு முக்கியமான கேள்வி நம்மிடம் கேட்கப்படுகிறது அதிகமாக. அந்த ஒரு கேள்விக்கான விடையைத்தான் இன்ஷா அல்லாஹ் நாம் இன்று தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த கேள்விக்குரிய விடைக்கு நாம் செல்வதற்கு முன்பாக, இஸ்லாமிய மார்க்கத்தின் ஒரு முக்கியமான அடிப்படையை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படை என்ன? மார்க்கம் என்பது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியதுதான். அதை எப்படி சஹாபாக்கள் நடைமுறைப்படுத்தினார்களோ அப்படி நடைமுறைப்படுத்துவது நம் மீது கடமை. அப்ப எந்த ஒரு செயல் கண்ணியத்திற்குரிய நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் இல்லையோ அது மார்க்கமாக ஆகாது. நாம் எதை இபாதத்துகளாக கருதுகிறோமோ அவற்றை கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் செய்திருக்கவில்லை என்றால் அது இபாதத் அல்ல. அப்ப இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய அந்த ஹதீஸை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்க இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், மன் அஹ்தஸ ஃபி அம்ரினா ஹாதா, நமது இந்த காரியத்தில் யார் புதிதாக உண்டாக்குகிறார்களோ ஃபஹுவரத்துன், அது மறுக்கப்பட வேண்டியது. இன்னும் சுனன் கிரந்தங்களிலே பதிவான ஹதீஸ், குல்லு பிதஅத்தின் வலாலா, புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்தும் வழிகேடு என்பதாக. அப்ப ஒரு விஷயத்தை மார்க்கமா இபாதத்தா, அல்லாவின் பக்கம் நம்மை சேர்ப்பிக்கக்கூடிய அமலா என்று தெரிந்து கொள்வதற்கு ஒரு சுருக்கமான உரைகள் தான் மார்க்க அறிஞர்கள் கூறியது. அந்த செயலை சஹாபாக்கள் செய்தார்களா என்று பாருங்கள், மார்க்கம் என்று நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு. ஏனென்றால் சிலர் இந்த விஷயத்தை சொல்லும் போது, அப்ப சஹாபாக்களுடைய காலத்திலே கரண்ட் இல்லையே, நீங்கள் கரண்டை பயன்படுத்துகிறீர்களே, சஹாபாக்களுடைய காலத்தில் பஸ் கிடையாது, நீங்கள் பஸ்ஸை பயன்படுத்துகிறீர்களே என்று குதர்க்கமாக பேசுவார்கள். பஸ்ஸையோ கரண்டையோ யாரும் மார்க்கம் என்று சொல்லவில்லை. மார்க்கம் என்றால் என்ன? எந்த ஒரு செயலை நீங்கள் செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நன்மையை தேடி செய்கிறீர்களோ அது மார்க்கம், அது இபாதத், அது அமல். அப்ப இந்த மௌலிதை நீங்கள் ஒரு பொழுதுபோக்குக்காக ஓதுகிறீர்களா? இந்த மௌலிதை ஒரு இபாதத்தாக, வணக்கமாக, நல்ல அமலாக கருதி ஓதுகிறீர்களா என்று கேட்டால் யாருமே ஒரு பொழுதுபோக்குக்காக ஓதுகிறோம் என்று சொல்ல மாட்டார்கள். பொழுதுபோக்குக்காக ஓதுகிறோம் என்று சொன்னாலும் இப்போது ஓதப்படக்கூடிய இந்த மௌலித வாசகங்களை ஓதலாமா என்பது அடுத்த கேள்வி. அது அந்த வாசகங்களை வைத்து செய்யப்படக்கூடிய முடிவு. பொதுவாக இபாதத்தாக ஒரு நன்மையாக ஒரு பரக்கத்தாக நினைத்து ஓதுகிறார்கள் என்றால் அது இபாதத்தாக மார்க்கமாக ஆகிவிடுகிறது. அப்ப அதை சஹாபாக்கள் செய்தார்களா என்றால் இல்லை. அப்ப சஹாபாக்கள் ஒரு நன்மையை இழந்து விட்டார்களா, அவர்களுக்கு தெரியாத ஒரு நன்மையை நாம் கண்டுபிடித்து விட்டோமா? அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலேயே இந்த மார்க்கத்தை நிறைவு செய்து விட்டதாக சொல்லிவிட்டான். அல் யௌம அக்மல்து லகும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களது தீனை நான் நிறைவு செய்து விட்டேன். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நன்மை அனைத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு அறிவித்து விட்டார்கள், தீமைகள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை தடுத்து விட்டார்கள் என்று. அப்ப நீங்கள் ஒன்றை நன்மையாக இபாதத்தாக ஒரு புனிதமான ஒரு காரியமாக நினைத்து செய்யும் போது அதை அல்லாஹும் குர்ஆனிலே சொல்லவில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களது ஹதீஸுகளிலே போதிக்கவில்லை, சஹாபாக்களும் அதை செய்திருக்கவில்லை என்று இருக்கும்போது இதை எப்படி நாம் ஒரு மார்க்கமாக மார்க்க செயலாக செய்ய முடியும்? செய்ய முடியாது. இது ஒரு பிதாத்தாக அனாச்சாரமாக ஆகிவிடும். அடுத்து இந்த ஒரு வார்த்தையை நாம் சொல்லும் பொழுது ஒரு சிலர் நம்மிடத்தில் ஒரு குறுக்கு கேள்வி கேட்பார்கள், ஏன் ரசூலுல்லாஹுவை புகழ்ந்து ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜித் நபவியிலே கவி பாடவில்லையா என்று ஒரு கேள்வி கேட்பார்கள், ரசூலுல்லாவை புகழ்ந்து பல சஹாபாக்கள் கவிகளை ஏற்றவில்லையா என்று கேட்பார்கள். நாம் என்ன சொல்கிறோம், அந்த கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் நபியை புகழ்ந்து என்ன கவிதைகளை பாடினார்களோ அதை நாம் நமது தலையின் மீதும் கண்ணின் மீதும் வைத்துக் கொள்கிறோம், அதை நாம் மதிக்கிறோம். ஆனால் இங்கே நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்ன, குறைஷிகள் ரசூலுல்லாவை இகழ்ந்த போது அந்த குறைஷிகளுக்கு பதில் சொல்வதற்காக ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் மேடை அமைத்து கொடுத்து கவியின் மூலமாக நீ அவர்களுக்கு பதில் சொல் என்று சொன்னார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அதற்கு கவிதையின் மூலமாக பதில் சொன்னார்கள். அதுபோன்று பல சஹாபாக்கள் நபியினுடைய உயர்வை சொல்வதற்காக பல கவிதைகளை ஏற்றினார்கள். ரசூலுல்லாஹுடைய பெயரால் அவர்களை புகழ்ந்து அவர்களிடத்தில் இருக்கின்ற நல்ல குணங்களை புகழ்ந்து அவர்களுடைய மார்க்கத்தை புகழ்ந்து அவர்களுடைய உயர்ந்த பண்புகளை புகழ்ந்து கவிதை பாடுவது கூடுமா கூடாதா என்பது நமது கேள்வி அல்ல. அது கூடுமா கூடாதா என்றால் கண்டிப்பாக கூடும். ரசூலுல்லாவை புகழ்ந்து கவி பாடுவதிலே கவிதைகள் ஏற்றுவதை தப்பு என்று நாம் சொல்லவில்லை. என்ன எதை தப்பு என்று நாம் சொல்கிறோம், அப்படி ரசூலுல்லாஹுவை புகழ்ந்து ஹஸ்ஸான் இப்னு சாபித்தோ அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவோ அல்லது வேறு சஹாபாக்களோ பாடிய கவிதைகளை தொகுத்து வைத்துக் கொண்டு சஹாபாக்கள் தங்களது மஸ்ஜிதுகளில் ஓதி அதை ஒரு இபாதத்தாக புண்ணியமாக செய்தார்களா? அந்த கவிதைகளை தொகுப்பாக வைத்துக் கொண்டு சஹாபாக்கள் யாராவது ரபியுல்லவல் மாதம் வரும்பொழுதெல்லாம் தங்களது வீடுகளிலே நபியின் பெயரால் நபியின் முஹப்பத் என்ற அடிப்படையில் அதை ஓதி புனிதத்தை ஒரு இபாதத்தை செய்தார்களா? சஹாபாக்கள் யாராவது தங்களது பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பதற்காக வீடு குடிபோருவதற்காக அல்லது வேறு பல வைபவ நிகழ்ச்சிகளுக்காக இந்த சஹாபாக்களே ஓதிய அந்த கவிதைகளை தொகுத்து வைத்து ஓதி வந்தார்களா? நீங்கள் கூறுங்கள். யாரை கேட்டாலும் அப்படி இல்லை என்று சொல்வார்கள். அப்ப சஹாபாக்கள் அப்படி செய்யவில்லை என்று இருக்கும்போது நீங்கள் எப்படி இதை செய்ய முடியும்? சஹாபாக்கள் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் அவர்கள் சஹாபாக்களுடைய அந்த கவிதைகளை தொகுத்து வைத்துக் கொண்டு படித்ததாக ஓதியதாக எங்குமே இல்லை. நன்மைகளை தேடுவதற்கோ ரிசுக்குகளுடைய பரக்கத்துகளை தேடுவதற்கோ வேறு ஏதாவது துன்பத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்கோ அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லா அங்கீகரித்த கவிதைகளை, எந்த கவிதைகள் ரசூலுல்லாவுக்கு முன்பு பாடப்பட்டனவோ, எதை ரசூலுல்லா காதால் செவிமடுத்தார்களோ, எந்த கவிதைகளை சஹாபாக்கள் இயற்றினார்களோ அந்த கவிதைகளையே அவர்கள் இபாதத்தாக ஒரு அமலாக செய்யவில்லையோ, நீங்கள் எப்படி அதுவும் சஹாபாக்கள் எழுதாத, தாபிஈன்கள் எழுதாத, இமாம்கள் எழுதாத, எழுதியதே யார் என்று தெரியாத, சந்தேகத்திற்கு இடம்பான ஒரு புத்தகத்தை, அதுவும் பின்னால் நாம் விளக்கமாக கூற இருப்பது போல எந்த கவிதையின் வாசகங்கள் இஸ்லாமிய அடிப்படைகளுக்கும் இஸ்லாமிய கொள்கைகளுக்கும் முரணாக இருக்கின்றனவோ அந்த புத்தகத்தை நிகழ்ச்சிகளுக்காக, மகிழ்ச்சிக்காக, கல்யாண வீடுகளிலே வீடு குடிபெறும் போது அல்லது மஸ்ஜிதுகளிலே ரபீலவுல் மாதங்களிலே எப்படி ஓத முடியும்? அப்ப சஹாபாக்கள் நபியை புகழ்ந்து கவி பாடினார்கள், நாமும் அதுபோன்று நல்ல கவிதைகளை இயற்றலாம், அதை மக்களுக்கு மத்தியிலே பரப்பலாம் என்பதில் நமக்கு ஆட்சேபனை இல்லை. அதை நாம் தவறு என்று சொல்லவில்லை. நாம் எதை தவறு என்று சொல்கிறோம்? அப்படி இயற்றப்பட்ட நல்ல கவிதைகளையும் கூட, கருத்து ஆழமுள்ள தூய்மையான வாசகமுள்ள கவிதைகளை கூட இபாதத்தாக ஆக்கி அதிலிருந்து பரக்கத்துகளை தேடி நிகழ்ச்சிகளாக ஆக்கிக் கொண்டு நம்முடைய நல்ல துக்க காரியங்களிலே அவற்றை ஓதுவதால் பரக்கத்து ஏற்படும் என்ற எண்ணத்தில் செய்வதை தவறு என்று சொல்கிறோம். காரணம் என்ன? சஹாபாக்கள் அப்படி செய்யவில்லை, மார்க்கம் அப்படி வழிகாட்டவில்லை. ஆகவே இந்த ஒரு தெளிவான விளக்கத்தை நாம் இந்த மௌலிதை பற்றி பேசுவதற்கு முன்பாக கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, அல்லாஹ் வழிகாட்டவில்லை, தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டவில்லை, கண்ணியத்திற்குரிய தோழர்களில் யாரும் இதை செய்யவில்லை, அந்த தோழர்களின் மாணவர்களாகிய தாபிஈன்களும் யாரும் செய்யவில்லை, அவர்களுடைய மாணவர்களாகிய தபூஉத் தாபிஈன்களும் செய்யவில்லை, அவர்களுடைய மாணவர்களாகிய கண்ணியத்திற்குரிய நான்கு இமாம்கள் அவர்களும் இப்படி ஒரு அமலை செய்ததே கிடையாது. இது பின்னால் பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால் உருவாக்கப்பட்ட ஒரு புதிய செயல், ஒரு நூதனமான ஒரு அனுஷ்டானம் என்பதை தவிர வேறு எதுவும் இதற்கு ஆதாரம் கிடையாது. இதுதான் மௌலூதை பற்றி உண்டான ஒரு சுருக்கமான ஒரு அடிப்படை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நம்முடைய இந்த கேள்வியினுடைய இரண்டாவது அம்சம் என்னவென்றால், இன்று மௌலித் என்பதாக நிகழ்ச்சிகள் வைத்துக்கொண்டு, குறிப்பாக உங்களுக்கு முன்னால் இப்போது நீங்கள் பார்க்கின்ற இந்த சுபஹான மௌலித் என்ற இந்த புத்தகத்தை ரபியுல்லவல் மாதத்தில் 12 நாட்களில் அதற்காக விசேஷமாக சபைகளை அலங்கரித்து பூக்களை சூடி நறுமணங்களை பூசி பள்ளிகளில் கண்டிப்பாகவும், அதுபோன்று வசதிக்கு ஏற்ப செல்வந்தர்களுடைய வீடுகளிலே எவ்வளவு வசதி இருக்கிறது அதற்கேற்ப ஆள்களை அழைத்து ஓதுகிறார்களே, அதுபோன்று ஒரு வீட்டிலே திருமணம் நடக்கும் போது அல்லது ஒரு வீடு குடியேறும் போது அல்லது ஒரு கடை திறக்கும் போது இப்படி ஓதுகிறார்களே இந்த புத்தகத்தை, இதை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்பது நமது கேள்வியினுடைய இரண்டாவது அம்சம். அப்ப முதலாவது நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டோம், எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தொழுகையை கொண்டு உதவி தேடுவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த நல்ல வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவது, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கற்பித்துக் கொடுத்த இபாதத்துகளை கொண்டு, தொழுகை, நோன்பு, ஜகாத், தர்மம், இவற்றை கொண்டுதான் நீங்கள் பரக்கத்துகளை தேட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி பரக்கத்துகளை தேடலாம், அல்லாஹ்வுடைய நல்ல அமல்களை, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கற்பித்த நல்ல அமல்களை செய்து நீங்கள் பரக்கத்துகளை தேடலாம் என்பதை நாம் சொல்லியிருக்கின்றோம். இந்த மௌலித் கிதாபை ஓதி பரக்கத்து தேடலாமா? அதற்கு இந்த புத்தகம் தகுதியானதா? இந்த புத்தகத்தை தனியாகவோ குழுவாகவோ ஓதலாமா? இந்த புத்தகத்தை ஓதி அதற்காக ஊதியம் வாங்குகிறார்களே அது கூடுமா? இந்த மூன்று கேள்விகளுக்குண்டான விளக்கம். இந்த புத்தகத்தை நாம் தனியாகவோ குழுவாகவோ ஓதலாமா? ஓதி இதற்காக ஊதியம் வாங்குகிறார்களே இது கூடுமா? இதனால் உண்மையிலே பரக்கத்து ஏற்படுமா என்பது நம்முடைய கேள்வியினுடைய இரண்டாவது பகுதி. நம்முடைய கேள்வியினுடைய இரண்டாவது பகுதி இது. இந்த சுபஹான மௌலித் என்ற இந்த புத்தகத்தை பற்றி மார்க்கத்தின் நிலைப்பாடு என்ன என்று. முதலாவதாக, ஒரு புத்தகத்தை மார்க்கத்திலே நாம் பின்பற்ற வேண்டும், படிக்க வேண்டும் என்றால் இரண்டு விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும். ஒன்று என்ன? அந்த புத்தகத்தை எழுதியவர் யார்? இரண்டாவது, அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துகள் சரியான கருத்துகளா? ஒரு புத்தகத்தை நீங்கள் மார்க்கத்தில் நன்மையை நாடியோ நேர்வழியை தேடியோ படிப்பதாக இருந்தால் இரண்டு விஷயங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒன்று என்ன, அந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் யார்? இரண்டாவது, அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துகள் என்ன? அப்ப முதலாவது கேள்விக்கு நாம் செல்வோம். இந்த புத்தகத்தை பொறுத்தவரை இந்த சுபஹான மௌலித் என்ற இந்த புத்தகத்தை பொறுத்தவரை இதை எழுதியவர் யார் என்பது இன்று வரை சந்தேகத்திற்கு இடமாகவே இருக்கிறது. இந்த புத்தகத்தினுடைய முதல் பக்கத்திலே நீங்கள் பார்க்கலாம் என்ன எழுதப்பட்டிருக்கிறது, மௌலிதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியினுடைய பிறப்பு, அதாவது பிறப்பை பற்றி உள்ள புத்தகம், கவிதை புத்தகம், நூல் புத்தகம் ஏதோ வைத்துக் கொள்ளுங்கள். யார் எழுதியது? லிஷேஹில் ஹதீபி முஹம்மத் அல் மதனி, ஷேக் ஹதீப் முஹம்மது மதனி என்பவருக்குரிய புத்தகம் இது. இவர் யாரு? இவரை பற்றி வரலாறு இருக்கிறதா என்றால் இல்லை. சரி, அத்தோடு முடித்து விட்டிருந்தால், ஷேக் என்று சொல்லிவிட்டார்கள், ஹத்தீப் என்று சொல்லிவிட்டார்கள், மதனி என்று சொல்லியிருக்கிறார்கள், சரி யாரோ ஒருத்தர் முகமது மதனின் இருந்தாரு, அவர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு, சரி அவரை பத்தி வரலாறு நமக்கு தெரியலனாலும் கூட பரவாயில்ல, நம்ம புத்தகத்துக்குள்ளார போய் பார்ப்போம் என்று அந்த சாப்டரை அத்தோடு முடித்துக் கொண்டு நாம் உள்ளே சென்று விடலாம். ஆனால் பிரச்சனை என்ன, அடுத்து பாருங்கள், வக்கீல லிஹுத்தத்தில் இஸ்லாம் அபி ஹாமித் முகமது அல் கஸாலி ரஹிமஹுல்லாஹு தஆலா. சொல்லவும் படுகிறது இந்த புத்தகத்தை எழுதியவர் இமாம் முகமது கஸாலி என்று. அவன் இமாம் கஸாலி அவர்கள் எந்த காலத்திலே உள்ளவர்கள்? 4வது நூற்றாண்டிலே உள்ளவர்கள். இந்த கிதாப் அவர்கள் எழுதியதாகவும் சொல்லப்படுகிறது என்றால், முகமது மதனி என்பவர் எழுதியதாகவும் சொல்லப்படுகிறது என்றால், அதற்கு வரலாற்று ஆதாரம் என்ன? அப்ப ஒரு நூலை ஒரு ஆசிரியர் எழுதினார் என்றால் இஸ்லாமிய வரலாறு எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால், உதாரணத்திற்கு இமாம் மாலிக் என்று ஒருவர் வாழ்ந்தாரா? ஆம், வாழ்ந்தார். அவர் பிறந்த தேதி அல்லது பிறந்த வருடம், இறந்த வருடம் கண்டிப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். அவர்கள் என்ன நூல் எழுதியிருக்கிறார்கள்? தெல்ல தெளிவான குறிப்பு முஸ்லிம்களிடத்தில் இருக்கும். இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா, இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா, இப்படி மூத்த மார்க்க அறிஞர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய பிறப்பு இறப்பு, அவர்கள் எழுதிய நூல், அவர்களிடம் மாணவர்களாக இருந்தவர்கள், இப்படிப்பட்ட வரலாற்று குறிப்பு முஸ்லிம்களிடத்திலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலே இமாம் கஸாலி அவர்களை பற்றியும் அவர்களுடைய பிறப்பு அவர்களது இறப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அவர்கள் எத்தனை நூல்களை எழுதியிருக்கிறார்கள், அந்த நூல்களுடைய மூல பிரதிகள் எங்கு பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன என்ற அளவுக்கு அவர்கள் எழுதிய நூல்களின் பெயர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கும் போது இந்த புத்தகம் சொல்லவும் படுகிறது இமாம் கஸாலி எழுதியதாக என்றால் இது எவ்வளவு பெரிய ஒரு பொய்! இதை இமாம் கஸாலி அவர்கள் எழுதவில்லை என்று உறுதியாகிறது. ஏனென்றால் இமாம் கஸாலி அவர்கள் எழுதியிருந்தால் குறிக்கப்பட்டிருக்கும். அரபு உலகத்திலே இந்த புத்தகம் இமாம் கஸாலியின் பெயரால் அறியப்பட்டிருக்கும். அப்ப தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்கின்ற பகுதிகளையும் தவிர வேறு எங்கும் இமாம் கஸாலியின் பெயரால் இந்த புத்தகம் அச்சிடப்படவில்லை, பாதுகாக்கப்படவில்லை. கஸாலி அவர்கள் எழுதியதாக இந்த புத்தகம் தமிழ்நாடு, அதாவது தென்னிந்தியாவிற்கு வெளியிலே முஸ்லிம் அறிஞர்களால் அறியப்படவில்லை. அப்ப அதிலிருந்து இவர்களுடைய முதல் கூற்றாகிய முகமது அல் மதனி என்பவர் எழுதியதாகவும் சொல்வதும் பொய்யாகவே தெரிகிறது. ஏன்? முகமது மதனி எழுதியதாக இருந்தால் அந்த முகமது மதனி என்பவர் எந்த நூற்றாண்டிலே வாழ்ந்தவர், அவருடைய குறிப்பை கொடுங்கள், அவருடைய மாணவர்கள் யார் அதை கொடுங்கள், அவருடைய ஆசிரியர் யார் அந்த குறிப்பை கொடுங்கள், அவர் எழுதிய வேறு நூல்கள் ஏதாவது இருக்கிறதா, அவர்களுடைய வரலாற்றை பற்றி இஸ்லாமிய அறிஞர்கள் மார்க்க கல்விமான்களை பற்றி எழுதியிருக்கக்கூடிய நூல்களில் இவருடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறதா, எந்த நூற்றாண்டிலே வாழ்ந்தார் என்ற விவரங்களை நீங்கள் தேடி சென்றால் உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சமாகும், எந்த விதமான குறிப்பும் உங்களுக்கு கிடைக்காது. அப்ப ஒரு நூலை படிப்பதற்கு தகுதியானதாக அந்த நூல் ஆகுவதற்கு முதலாவது ஆசிரியரை பற்றி தெரிய வேண்டும். அந்த அடிப்படையிலே ஆசிரியரின் தகுதி என்று பார்க்கும் பொழுது இந்த நூல் இதனுடைய ஆசிரியர் யார் என்பதிலேயே சந்தேகத்திற்குரியதாக ஆகிவிடுகிறது. சரி, இதனுடைய வாசகங்களை கவனித்து எந்த நாட்டு மக்கள் இந்த நூலை ஏற்றியிருப்பார்கள் என்ற முடிவுக்கு நாம் வரலாம். ஏனென்றால் எழுத்தையும் எழுத்தின் நடையையும் அதனுடைய கருத்தையும் படித்து பார்க்கும் பொழுது ஒரு கல்வி நுண்ணறிவு உள்ள ஒரு அறிஞர் எந்த நாட்டு மக்களால் இது ஏற்றப்பட்டிருக்கலாம் எழுதப்பட்டிருக்கலாம் என்று புரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையிலே நாம் இதை அனுமானிக்கலாமா முடிவு செய்யலாமா என்றால் அது இப்போது நமக்கு தேவையில்லை, பிறகு பார்ப்போம். முதலாவது விஷயம் என்ன, இந்த புத்தகத்திற்கு ஆசிரியர்கள் என்று யாரை பற்றியெல்லாம் சொல்லப்படுகிறதோ அவர் அப்படி இருவர்கள். அந்த இரண்டாம் அவர் இமாம் கஸ்ஸாலி, அவரோடு இந்த புத்தகத்தை இணைப்பது தவறு என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம். முஹம்மதுல் மதனியோடு இந்த புத்தகத்தை இணைப்பதை பற்றி குழப்பமும் ஏமாற்றமும் தான் அங்கே மிஞ்சுகிறது. அவர் யார், எந்த நூற்றாண்டு வாழ்ந்தவர், அவருடைய ஆசிரியர்கள் யார், மாணவர்கள் யார், அவர் எழுதிய புத்தகங்களை பற்றிய குறிப்பு என்ன என்ற வரலாற்றை நீங்கள் எங்களுக்கு உறுதி செய்யாமல் இந்த புத்தகம் முஹம்மது மதனி என்று ஒருவர் எழுதினார் என்று வாய்மூடியா, அதாவது வெறும் வாயினால் சொல்வதால் இந்த புத்தகத்தினுடைய நம்பகத்தன்மை ஏற்படாது. சரி, அப்ப இரண்டாவது பகுதிக்கு நாம் செல்வோம். இரண்டாவது பகுதி என்ன, இந்த புத்தகத்தினுடைய கருத்தை அடிப்படையாக வைத்தாவது இந்த புத்தகத்தை நாம் படிக்கலாமா. சரி, ஆசிரியரை விட்டு விடுங்கள், யார் எழுதியதோ, முஹம்மது மதனி எழுதியதோ அல்லது கஸ்ஸாலி எழுதியது இல்லை என்று உறுதியாகிவிட்டது. சரி, இந்த புத்தகத்தினுடைய கருத்தை வைத்து இந்த புத்தகத்தை நாம் என்ன செய்யலாம், படிக்கலாமா. முதலாவது ஒரு விஷயத்தை தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டோம், கருத்தே சரியாக இருந்தாலும் கூட, கருத்தே சரியானதாக தெளிவானதாக இருந்தாலும் கூட இதை ஒரு பரக்கத்தாக இபாதத்தாக நினைத்து இபாதத் என்ற அடிப்படையிலே நிகழ்ச்சிகளாக ஆக்கி வைபவங்களாக ஆக்கி வீடு குடி போரும் பொழுதோ அல்லது கடை புதிய கடை திறக்கும் போதோ அல்லது பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கும் பொழுதோ அதிலிருந்து திருமணத்திலே படிப்பது என்பதோ கூடாது என்பதை நாம் முன்பு தெளிவாக உறுதிப்படுத்தி விட்டோம். ஏன் அப்படி சஹாபாக்கள் செய்யவில்லை, மார்க்கம் சொல்லவில்லை என்று. அப்ப இரண்டாவதாக நாம் பேசப்போவது என்ன, இந்த புத்தகத்தை பற்றி இதை நாம் படிக்கலாமா, தனிப்பட்ட முறையிலாவது இதை படித்து இதில் உள்ள விஷயங்கள் உண்மை என்று நாம் தெரிந்து கொள்ளலாமா, அறிந்து கொள்ளலாமா என்றால், இந்த புத்தகம் பல அடிப்படைகளில் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முரணாக இருக்கிறது. இந்த புத்தகம் பல அடிப்படைகளில் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முரணாக இருக்கிறது. அதிலே குறிப்பாக இஸ்லாமிய கொள்கைகளுக்கு, ஈமான் என்று சொல்கிறோம் அல்லவா, அகீதா நம்பிக்கைகள், இஸ்லாமிய நம்பிக்கைகளுக்கு கொள்கைகளுக்கு ஈமானுக்கு இந்த கிதாப் முரணாக இருக்கிறது. முதலாவதாக இந்த கிதாபுடைய முதல் அட்டையிலே ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கும், அவ்வலு மா ஹலக்கல்லாஹு நூறு முஹம்மதின், பார்க்கலாம் நீங்கள், அவ்வலு மா ஹலக்கல்லாஹு நூறு முஹம்மதின், அல்லாஹ் படைத்த படைப்புகளில் முதலாவது முஹம்மதுடைய நூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒரு செய்தி இந்த புத்தகத்தினுடைய அட்டையில எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த செய்தி ஒரு ஹதீஸாகவும் புத்தகத்திற்குள்ளே பதிவு செய்யப்படுகிறது. அங்கே நாம் கொஞ்சம் விளக்கமாக செல்வோம். இப்போது முதலாவதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா முதலாவதாக படைத்தது கலமை படைத்தான், அந்த கலமுக்கு எழுது என்று அல்லாஹ் கட்டளையிட்டான், அது எதை எழுத வேண்டும் என்று கேட்டது, அல்லாஹ் கூறினான் நடக்க இருப்பது அனைத்தையும் நீ எழுது என்று அல்லாஹ் அதற்கு கட்டளையிட்டான், அது எழுதியது. இது சஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பு, முத்தஃபக் அலைஹியான ஹதீஸ். அப்ப ஒருவர் முஸ்லிம் என்றால் அவனுடைய நம்பிக்கை ஹதீஸுக்கு முரணாக இருக்கக்கூடாது. அதுவும் முஸ்லிம் அறிஞர்களால், இஸ்லாமிய மூத்த உம்மத்தால் அறியப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸுக்கு முரணாக இருக்கக்கூடாது. அப்ப இஸ்லாமிய உம்மத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ், முதலாவதாக அல்லாஹ் படைத்தது படைப்புகளிலே களம் என்று சொல்கிறது. இவர்கள் சொல்கிறார்கள் முஹம்மதுடைய நூரை அல்லாஹ் படைத்ததாக. அப்ப இப்படி சொன்னால் அதற்கு என்ன ஆதாரம்? குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறதா, ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறதா, யாராவது சஹாபி சொன்னார்களா, தபிஈ சொன்னார்களா என்றால் அறவே அப்படி குர்ஆனிலும் இல்லை, நேரடியாகவோ சாடையாகவோ குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் இல்லை, சஹாபாக்களும் சொல்லவில்லை. மாறாக சஹாபாக்களுடைய நம்பிக்கை ஹதீஸின் அடிப்படையில் இருந்தது. எனவேதான் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அறிவித்த ஹதீஸை இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். அதற்கு மாற்றமான ஒரு கருத்தை எந்த இமாமும் கொண்டிருந்ததாக நமக்கு பதிவு செய்யப்படவில்லை. அப்ப அதிலிருந்து முஸ்லிம்களுடைய நம்பிக்கை என்பது இப்படித்தான் இருந்தது. அல்லாஹ் இருந்தான், அல்லாஹ்வுக்கு முன்பு எதுவும் இல்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்புகளை படைக்க கருதினான், முதலாவதாக கலமை படைத்தான், கலமுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான் எழுது என்று கலம் எழுதியது. அப்ப இந்த அடிப்படையிலே இஸ்லாமிய கொள்கைக்கு முற்றிலும் முரணான ஒன்றாக இவர்களுடைய நம்பிக்கை இருக்கிறது. அப்ப இந்த வாசகத்தை இந்த ரெண்டு ஆசிரியர்களிலே, இவர்களுடைய கூற்றின்படியே இந்த ரெண்டு ஆசிரியர்கள் ஒருவர்கள் ஒருவர் எழுதினாரா, அல்லது பின்னால் வந்தவர்கள் இதை சேர்த்துக் கொண்டார்களா? அப்ப இந்த புத்தகத்தில் எழுதிய, அதாவது கருத்துக்களை எழுதியவர்கள் தான் இந்த செய்தியும் எழுதினார்கள் என்றால், இஸ்லாமிய அடிப்படைக்கு முரணாக கொள்கை கொண்ட ஒருவர் எழுதிய புத்தகத்தை நாம் எப்படி படிக்க முடியும்? புரிகிறதா? இரண்டாவது இந்த புத்தகத்துக்குள்ளே செல்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது, அவர்களை உயர்வாக பேசுவது, அது கவிதையிலோ நடையிலோ கூடும், நல்ல ஒரு காரியம்தான் என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியிலே மாறுபட்ட கருத்து கிடையாது. எது கூடாது என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுபடி சஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பு, லா துத்ருனி, என்னை அளவு கடந்து புகழாதீர்கள் என்று சொன்னார்கள். அளவு கடந்து புகழ்வது என்றால் என்ன? அல்லாஹ் ரசூலுக்கு என்ன ஒரு கண்ணியத்தை கொடுத்தானோ அந்த கண்ணியத்தை விட நீங்கள் அதிகமாக பேசிவிடாதீர்கள். ஒரு கூட்டம் வந்தார்கள் நபியிடத்தில், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எங்களது தலைவர், எங்களது தலைவரின் மகன், மகத்துவமானவர், பெரிய மகத்துவமானவருடைய மகன் என்று சொன்னார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், நிறுத்துங்கள் 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 நிறுத்துங்கள், என்னை பற்றி நீங்கள் சொல்வதாக இருந்தால் சொல்லுங்கள், நான் அல்லாஹ்வுடைய அடியான், அல்லாஹ்வுடைய தூதர் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்தில் அந்த மக்கள் சொன்ன அந்த வார்த்தையில் தவறு இருக்கிறதா என்றால் தவறு இல்லை. நபி அவர்கள் தலைவர் தான், குறைஷிகளிலே தலைவராக இருந்தவருடைய மகன் தான், ஒரு கண்ணியமிக்க மகத்தானவரா என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமிக்க மகத்தானவர் தான், மக்களிலே மகத்தானவராக கண்ணியமானவராக கருதப்பட்டவருடைய மகன் தானா என்றால் கண்டிப்பாக. ஆனால் நபி அவர்கள் ஏன் தடுத்தார்கள் என்றால், இப்படியே புகழ்ந்து புகழ்ந்து கொண்டு சென்று புகழக்கூடாத ஒரு வார்த்தையை கொண்டு புகழ்ந்து விடுவார்களோ என்பதற்காக நிறுத்திவிட்டு, வேண்டாம், இப்படிப்பட்ட புகழ்ச்சிகளை நான் விரும்பவில்லை, எனக்கு நீங்கள் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அடியான், அடிமை என்று சொல்லுங்கள், ரசூல் என்று சொல்லுங்கள் என்று முடித்துக் கொண்டார்கள். லாத்து துருணி. இப்ப நபியை புகழலாமா என்றால் புகழலாம் என்பதிலே அறிஞர்களுக்கு மத்தியில் மாற்று கருத்து இல்லை. எப்படி புகழ்வது, எதுவரை புகழ்வது, எந்த வார்த்தைகளை கொண்டு புகழக்கூடாது? அப்ப அல்லாஹ் ரசூலுக்கு சொன்ன கண்ணியத்தை கொண்டு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி சொல்லி இருக்கக்கூடிய உயர்வுகளை கொண்டு நபியை புகழலாம் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதுவும் புகழ்வது என்றால் ஒரு சடங்காக கொண்டாடுவதல்ல, ஒரு பயான் நடக்கும் பொழுதோ, ஒரு மார்க் கல்வி வகுப்புகளிலோ, இஸ்லாமிய பொது நிகழ்ச்சிகளிலோ ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது, நபியை ஈமான் கொள்ள மக்களை அழைக்கும் பொழுது, நமது நபி எப்படிப்பட்ட ஒரு நபி என்று அவர்களுடைய உயர்வை நாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்லி மார்க்கத்தின் பக்கம் அழைக்கும் போது அவர்களை புகழ்வது, சும்மா உட்கார்ந்து கொண்டு முஹம்மது அஹமது முஹம்மது அஹமது என்று பாடுவதோ என்று துதிப்பதோ அல்ல. அது தடை செய்யப்பட்டது. ஏன்? இப்படி துதிப்பது என்பது அல்லாஹ்வுடைய புகழை கொண்டுதான் நீங்கள் துதித்து இபாதத்து செய்ய வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று. அப்ப இந்த அடிப்படையிலே எங்கே அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்காத பண்புகளை கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு கூறாத சிறப்புகளை கொண்டு ஒருவன் புகழ்வானோ அங்கே அவன் வரம்பு மீறிவிடுகிறான். இந்த நூலுடைய ஆரம்பத்திலேயே தொடக்கத்திலேயே நீங்கள் பாருங்கள் எந்த அளவு இவர்கள் வரம்பு கடந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறார்கள் என்றால் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக யா மாஹியஸ்ஸுனூபி, அஸ்ஸலாமு அலைக யா மாஹியஸ்ஸுனூபி, அஸ்ஸலாமு அலைக யா ஜாலியல் குரூபி. முதலாவது வாசகம் அஸ்ஸலாமு அலைக யா மாஹியஸ்ஸுனூப், அஸ்ஸலாமு அலைக யா ஜாலியல் குரூப். இதற்கு என்ன அர்த்தம் என்றால் பாவங்களை அழிப்பவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். யா மாஹியஸ்ஸுனூப், பாவங்களை அழிப்பவரே. அப்ப கஃபார், கஃபாருஸ்ஸுனூப் என்ற அதே அர்த்தம் தான் இந்த மாஹியஸ்ஸுனூப் என்பதற்கு. அப்ப பாவங்களை அழிப்பவன் என்பவன் அல்லாஹ் ஒருவன் தான். வமன் யஃபிருஸ்ஸுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ் கேட்கிறான் உங்கள் பாவங்களை மன்னிப்பவன் அல்லாஹுவை தவிரவர் யாராக இருக்க முடியும்? அவன் பாவங்களை மன்னிப்பது, பாவங்களை அழிப்பது அல்லாஹுடைய பண்பு. அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ கேட்கிறோம், ரப்பனா ஃபிர் லனா துனூபனா வகஃபிர் அன்னா சய்யிஆத்தினா, யா அல்லாஹ் எங்களது தவறுகளை, குற்றங்களை எங்களை விட்டு நீ அழித்து விடுவாயாக என்று. அப்ப இந்த குணம், இந்த பண்பு என்பது அல்லாஹுடைய பண்பு. இவர்கள் இந்த பண்பை யாருக்கு சேர்த்து சொல்கிறார்கள்? அஸ்ஸலாமு அலைக யா மாஹியல் துனூப், பாவங்களை அழிப்பவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று. ஒன்று இவர்கள் அறியாமையில் சொல்லியிருக்கலாம், இதை எழுதியவர் அறியாமையில் சொல்லியிருக்கலாம், அவர் அறியாமையில் சொல்லிவிட்டார் என்ற காரணத்திற்காக இதனுடைய கருத்தை, இது இஸ்லாமிய அடிப்படைக்கு முரணாக இருக்கு என்று நாம் தெரிந்து கொண்டதற்கு பிறகு இதை நாம் மோதலாமா? மோதக்கூடாது. அடுத்து பாருங்கள், அஸ்ஸலாமு அலைக யா ஜாலியல் குரூப், கர்புன் அதனுடைய பன்மை குரூப், துக்கங்கள் துயரங்களை நீக்கக்கூடியவரே. அல்லாஹ் கேட்கிறான், நபியே உங்களுக்கு ஒரு துன்பம் வந்தால் அந்த துன்பத்தை யார் நீக்கக்கூடியவன் என்று. நபியே உங்களுக்கு அல்லாஹ் ஒரு நன்மையை கொடுத்தால் அந்த நன்மையை யாராவது தடுக்க முடியுமா? நபியே அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தீங்கை கொடுத்தால் அவனை தவிர அந்த தீங்கை நீக்கக்கூடியவன் யார் இருக்க முடியும் என்று. அப்ப இன்னல்களை நீக்கக்கூடியவனும் இன்பங்களை கொடுக்கக்கூடியவனும் யார் தான்? அல்லாஹ்தான். அப்ப முதலாவது இந்த புத்தகத்தினுடைய இன்னும் பல விவரங்களுக்கு செல்வதற்கு முன்னால் இந்த இரண்டு வாசகங்களே இஸ்லாமிய அகீதாவுக்கு எந்த அளவு முரண்படுகின்றன, இதை ஒருவன் நம்பினான் என்றால், இதை ஒருவன் ஏற்றுக்கொண்டு இது உண்மைதான், இப்படித்தான் நாங்கள் நம்புகிறோம், அல்லாஹ்வுடைய ரசூலை பாவங்களை மன்னிப்பவராகவும் அல்லாஹ்வுடைய ரசூலை எங்கள் துக்கங்கள் துயரங்களை நீக்கக்கூடியவராகவும் நாங்கள் நம்புகிறோம் என்று அவர்கள் சொல்வார்களே ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்கிவிட்டார்கள். ஷிர்க், இணை வைத்தல் என்ற மகா பாதகமான செயலை செய்து விட்டார்கள். இன்ன ஷிர்கல உர்முன அதீம், இணை வைத்தல் மிக பயங்கரமான ஒரு அநியாயம். இன் அல்லாஹ லா யக்ஃபிரு அயுஷ்ரக பிஹி வயக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான், அதை தவிர எந்த பாவங்களை வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு புத்தகத்திலே ஷிர்க்கு இடம் பெறுகிறது, இதை விட அந்த புத்தகத்தை நாம் விட்டு விடுவதற்கு, அதை விட்டு விலகுவதற்கு வேறு ஒரு காரணம் தேவையா? யோசித்து பார்க்க வேண்டும். இப்படி ஷிர்கான வாசகங்களை கொண்டுதான் நபியை புகழ்வதா? அது நபி கற்றுக் கொடுத்த அந்த ஈமானுக்கே முரணானது இல்லையா? நபி என்ன கற்றுக் கொடுத்தார்கள்? ஃபலா தஜ்அலு லில்லாஹி அந்தாதன் வ அன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்தவர்களாக இருக்க, அல்லாஹ்வுக்கு இணை இல்லை என்பதை நீங்கள் தெரிந்திருக்க, அல்லாஹ்வுக்கு நீங்கள் எப்படி இணை வைப்பீர்கள், இணையாக்காதீர்கள் அல்லாஹ்வுக்கு யாரையும்? அப்ப ஆகவே இந்த ரெண்டு வாசகங்களை ஒருவர் ஓதும் பொழுது அவர் அல்லாஹ்விற்கு ஷிர்க் செய்தவராக ஆகிவிடுவார். அப்ப இப்படிப்பட்ட ஷிர்க்கை கொண்டு அல்லாஹ்விடத்திலே ஒரு நெருக்கத்தை தேடுவது எப்படி என்றால், சிலை வணங்கிகள் சிலைகளை வணங்கிக் கொண்டு படைத்த கடவுளிடம் நெருக்கத்தை தேடுவதைப் போல, தங்களுடைய சிலைகளை புகழ்வதைக் கொண்டு கடவுளிடத்திலே புண்ணியத்தை தேடுவதைப் போல ஆகிவிடும். அடுத்து பாருங்கள் சகோதரர்களே, இந்த கவிதைகளுக்கு இடையிடையாக சில சம்பவங்களை எழுதுவார்கள் அல்லது சில ஹதீஸுகளை எழுதுவார்கள். அது இப்படி இருக்கும், கவிதை என்பது இப்படி இருக்கும், சம்பவம் என்பது இவ்வாறு இருக்கும். இந்த சம்பவங்களையும் நாம் தொடர்ந்து அப்படியே பார்த்து கொண்டே செல்வோம். அதில் எழுதும் பொழுது இவர்கள் எழுதுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, வஜபத் லஹு நுபுவத்து கப்ல ஹல்கி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்பே ரசூலுல்லாஹிவிற்கு நுபுவத்து கிடைத்து விட்டது என்று எழுதுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து எப்போது கிடைத்து விட்டது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்பே. அடுத்து எழுதுகிறார்கள், அவர்களை படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ரசூலுல்லாவுடைய ஒளியை அல்லாஹ் உண்டாக்கிவிட்டான். இது எப்படிப்பட்ட பாவம் இவ்வாறு சொல்வது என்றால், அல்லாஹுவின் மீது இட்டு கட்டுவது. அல்லாஹு தஆலா சூரத்துல் ஆராஃபுடைய 33வது வசனத்திலே சொல்கிறான், குல் இன்னமா ஹர்ரம ரப்பியல் ஃபவாஹிஷ மா ظهر منها وما بطن والاسم والبغي بغير الحق وان تشركوا بالله ما لم ينزل به سلطانا وان تقولوا على الله ما لا تعلمون. الله உங்கள் மீது தடுத்த பாவங்கள் என்ன தெரியுமா? ஆபாசங்கள் அசிங்கங்கள் வெளிப்படையாக இருந்தாலும் மறைவாக இருந்தாலும், பாவங்கள் செய்வதை சத்தியம் இல்லாமல் உரிமை இல்லாமல் அத்துமீறுவதை அநியாயம் செய்வதை அல்லாஹ்விற்கு நீங்கள் இணை வைப்பதை, அல்லாஹ் ஆதாரம் இறக்காத ஒன்றை அல்லாஹ்விற்கு நீங்கள் இணை வைப்பதை, மேலும் நீங்கள் அறியாத ஒன்றை அல்லாஹுவின் மீது நீங்கள் சொல்வதையும் அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான். அப்ப அல்லாஹு தாலாவுடைய படைப்பு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் அது எங்கு சொல்லப்பட்டிருக்க வேண்டும்? குர்ஆனில் சொல்லப்பட வேண்டும் அல்லது சஹீஹான ஹதீஸுகளிலே பதிவு செய்யப்பட வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய படைப்பு என்பது எவ்வளவு ஒரு உயர்வான ஒரு முக்கியமான விஷயம், அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்பே ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் நுபுவத்தை கொடுத்திருந்தான் என்றால், மேலும் ரசூலுல்லாஹ்வுடைய ஒளியை அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்றால், அந்த ஒளியை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆதமை படைப்பதற்கு முன்பு அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்றால், அப்படிப்பட்ட செய்தி நமக்கு எங்கு கிடைத்திருக்க வேண்டும்? குர்ஆனுடைய ஒரு வசனத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அல்லது ஹதீஸிலோ கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் எங்குமே இல்லை, இவர்கள் எழுதக்கூடிய கதைகளிலே தவிர. இப்படி யாராவது சஹாபாக்கள் சொல்லி இருக்கிறார்களா, தாபியங்கள் யாராவது சொல்லி இருக்கிறார்களா என்றால், இது நாள் வரை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நமது மார்க்க அறிஞர்களில் யாரும் இப்படி ஒரு நம்பிக்கை இருப்பதாக நமக்கு எழுதியிருக்கவில்லை. அப்ப இவர்கள் இதை எழுதுகிறார்கள் என்றால், ஒரு விஷயத்தை எழுதும் பொழுது பின்னால் வந்த மார்க்க அறிஞர்கள் என்ன செய்ய வேண்டும்? இது இந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்ற மேற்கோள் காட்ட வேண்டும். மூல நூல்களாக இருக்குமேயானால், உதாரணத்திற்கு தப்சீரிலே தபரி, ஹதீஸ் நூல்களிலே இமாம் புகாரி உடைய, இமாம் முஸ்லீம் உடைய, இமாம் திருமதி உடைய நூல்கள், இவையெல்லாம் மூத்த நூல்கள். மூத்த நூல்களை பொறுத்தவரை அதிலே ஒரு செய்தி பதிவு செய்யப்படும் ஆனால், நான் அந்த செய்தியை யாரிடமிருந்து கேட்டேன், அவர் யாரிடமிருந்து கேட்டார், அவர் யாரிடமிருந்து கேட்டார் என்று சொன்னவர் வரை தொடரையும் அவர் பதிவு செய்ய வேண்டும். அப்படி பதிவு செய்யப்பட்டால்தான் அது மூத்த நூல்கள். மூல கிரந்தங்கள். அப்படி பதிவு செய்பவர்கள் தான் மூத்த மார்க்கறிஞர்கள். அவர்களைத்தான் இமாம் புகாரி என்று சொல்கிறோம், முஸ்லீம் என்று சொல்கிறோம். இப்படி மூத்த மார்க்கறிஞர்களாக நாம் அறிகிறோம். பின்னால் வந்த அறிஞர்களை பொறுத்தவரை அவர் ஒரு விஷயத்தை மார்க்கத்திலே சொல்வதாக இருந்தால், இதை நான் புகாரியிலிருந்து எடுத்தேன், முஸ்லீமிலிருந்து எடுத்தேன், திருமதியிலிருந்து எடுத்தேன், அல்லது தப்சீர் தபரியிலிருந்து எடுத்தேன், இப்படி மூத்த நூல்களுடைய மேற்கோள் அவர் கண்டிப்பாக காட்ட வேண்டும். இல்லை என்றால் அது குப்பைக்குத்தான் தகுதியானது. அப்ப இந்த மார்க்க அறிஞர் எழுதியிருக்கிறார் என்றால், ஒன்று இவராவது அதை குறிப்பிட வேண்டும், சரியா? அல்லது குறைந்தபட்சம் சரி, இவர் தான் குறிப்பிடவில்லை, இதை இந்த கிதாபை ஏற்றுக்கொண்டு இதை நம்பி படிக்கக்கூடிய எத்தனை அறிஞர்கள் அவர்களுடைய அந்த கொள்கையைச் சேர்ந்தவர்கள் இதனால் அவரை உருவாகி இருக்கிறார்களே, அவர்கள் யாராவது ஆம் இவர் சொல்லக்கூடிய செய்தி உண்மைதான், இதை நாங்கள் மூளை அதாவது நூல்களிலே இந்த நூல்களிலே இத்தனாவது பக்கத்திலே பார்த்திருக்கிறோம் என்று எங்கேயாவது அடிக்குறிப்புகளிலோ அல்லது இதற்கு ஏதாவது விளக்க நூல்கள் எழுதி அதில் ஏதாவது குறிப்பிட்டிருக்கிறார்களா என்றால் இதனால் வரை இல்லை. அப்ப இந்த செய்தி என்பது எவ்வளவு ஒரு அபத்தமான செய்தி! ரசூலுல்லாஹ்வுடைய நூரை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே படைத்து விட்டான் என்று சொல்வது ஒரு பெரிய பொய்யை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே சொல்வது, அல்லாஹுவின் மீது அல்லாஹ் கூறாததை இட்டு கட்டுவது. தொடர்ந்து என்ன எழுதுகிறார்கள், வகான நூருஹு யுஸப்பிஹுல்லாஹல் வாஹிதல் கஹார், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஒளி அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தது, வ துஸப்பிஹு பி தஸ்பீஹி அல் மலாயிக்கத்துல் அப்ரார், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தஸ்பீஹை கொண்டு, அதாவது ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்ல சொல்ல மலக்குகள் பின்னால் சுப்ஹானல்லாஹ் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அடுத்து எழுதுகிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தவுடனே அந்த ஒளியானது ஆதமுக்குள் புகுந்து கொண்டது, இன்தகல அதாலிக்க நூறு இலைஹி, ஆதமிடம் அந்த நூர் டிரான்ஸ்பர் ஆகிவிட்டது, இன்தகல என்றால் டிரான்ஸ்பர் ஆகிவிட்டது, அந்த நூர் தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தது, ஆதமை அல்லாஹ் படைத்தவுடன் அந்த நூர் என்ன ஆனது, என்ன ஆனது, டிரான்ஸ்பர் ஆகிவிட்டது, அந்த நூர் ஆதமுக்குள் வந்துவிட்டது, ஆதமிடம் பாதுகாக்கப்பட்டதாக இருந்தது என்று சொல்கிறார்கள். அடுத்து பின்னால் தொடர்கிறார்கள், அதற்கு இடையிலே இன்னொரு ஒரு கவிதை, இன்னொரு ஒரு சம்பவத்தை எழுதுகிறார்கள். அது என்ன சம்பவம் என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வருவிய அன்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் லம்மா ஃபதஹ ஐனைஹி ரஆ அலா பாபில் ஜன்னத்தி மக்தூபன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஃபகால யா ரப் மன் ஹாதல் லதி கரந்த இஸ்மஹு பி இஸ்மிக ஃபகால அல்லாஹ் தபாரக வ தஆலா யா ஆதம் ஹாதா மின் உல்திக அபஅஸுஹு ஆகிர ஸமான் வலௌலாஹு மா கலக்துக. அல்லாஹு தஆலா ஆதமை படைத்த போது, ஆதமுடைய கண்ணை அல்லாஹ் திறந்த போது, அல்லது ஆதம் தனது கண்ணை திறந்த போது சொர்க்கத்தின் வாசலிலே பார்த்தார், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று. அப்பொழுது ஆதம் கேட்டார், என் இறைவா, உனது பெயரோடு இவருடைய பெயரை சேர்த்திருக்கக்கூடிய இவர் யார் என்று. அல்லாஹ் தபாரக் வ தஆலா சொன்னான், ஆதமே, இவர் உன்னுடைய பரம்பரையிலிருந்து, உன்னுடைய பிச்சளங்களிலிருந்து இவர் தோன்றுவார், கடைசி காலத்தில் இவரை நான் அனுப்புவேன், இவர் இல்லை என்றால் உன்னையே நான் படைத்திருக்க மாட்டேன் என்று. இவர் இல்லை என்றால் உன்னையே நான் படைத்திருக்க மாட்டேன் என்று. அப்ப யாருக்காக வேண்டிதான் ஆதமை அல்லாஹ் படைத்தானோ, அல்லது பின்னால் இவர்கள் சொல்வது போன்று துன்யாவை அல்லாஹ் படைத்தானோ, அவரை முதல் மனிதராகவா அல்லவா படைத்திருக்க வேண்டும்? இவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி ஒரு சஹீஹான ஹதீஸுகளிலே நமக்கு கிடைக்கிறதா என்றால், எந்த ஒரு சஹீஹான ஹதீஸிலும் இல்லை. இதற்கு ஏதாவது சனது சொல்கிறார்களா என்றால் இல்லை. இதற்கு மாறாக இந்த ஹதீஸை பற்றி, அதாவது ஹதீஸ் என்று சொல்லப்படுகிற இந்த விஷயத்தை பற்றி மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இமாம் சுயூத்தியை போல, இமாம் இப்னு ஜௌசியை போல, இது போன்ற மூத்த அறிஞர்கள் இவ்வாறு சொல்லப்படக்கூடிய சம்பவம் இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி, பொய்யான செய்தி, அப்படி ஒரு ஹதீஸே பதிவு செய்யப்பட்டது இல்லை, இது பின்னால் வந்தவர்கள் நபியை புகழ்வதற்காக இட்டுக்கட்டிய ஒரு செய்தி என்பதாகவும் மறுப்பை எழுதியிருக்கிறார்கள். அப்ப அந்த அடிப்படையிலும் இந்த சம்பவத்தை நம்புவது இஸ்லாமிய கொள்கைக்கு மாற்றமான ஒன்றாக ஆகிவிடுகிறது. இந்த அடிப்படையிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அதை பார்த்து கேட்டதாக, அவர் இல்லை என்றால் உன்னையே படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொன்னதாக, அப்ப இவை அனைத்தும் பொய் என்று இருக்கும் பொழுது இதை நம்புவது ஒரு பெரிய இறை நிராகரிப்பினுடைய செயலுக்கு ஒத்த ஒரு செயலாகும். அடுத்து என்ன எழுதுகிறார்கள், அந்த ஒளியை அல்லாஹ் படைத்தான், அந்த ஒளி தஸ்பி செய்து கொண்டிருந்தது, மலக்குகள் தஸ்பி செய்து கொண்டிருந்தார்கள், ஆதமை படைத்தவுடன் அந்த ஒளி மாறிவிட்டது, யாருக்கு, ஆதமிடத்திலே மாறிவிட்டது என்று. பிறகு என்ன எழுதுகிறார்கள், பூமியிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கிய பொழுது இந்த குழந்தையின் பொருட்டால் யாரெல்லாம் இந்த தந்தையை மன்னித்து விடுவாயாக என்று கேட்டதால் அல்லாஹ் அவர்களை மன்னித்தான் என்று. இது மகா பொய்யா இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன துவா கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். தௌபா செய்ய வேண்டிய வாசகங்களை தனது ரப்பிடமிருந்து ஆதம் கற்றுக்கொண்டார். என்ன துவா? ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வைன்லம் தஃபிர் லனா வத்தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். அப்ப இந்த பிரார்த்தனையை அல்லாஹ் கற்றுக் கொடுத்து இதன் மூலமாக அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடி அதனால் அல்லாஹ் அவர்களை மன்னித்தான் என்று குர்ஆனிலே சொல்லியிருக்க, இவர்கள் என்ன ஒரு கதையை எழுதுகிறார்கள், யா அல்லாஹ் இந்த குழந்தையின் பொருட்டால் இந்த தந்தையின் பாவத்தை மன்னி என்று அவர்கள் கேட்டதாகவும் அதனால் அல்லாஹ் அவர்களை மன்னித்ததாகவும். இது அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய செயல், அல்லாஹ்வின் வேதத்தை நிராகரிக்கக்கூடிய செயல், நபியுடைய போதனையை எதிர்க்கக்கூடிய செயல். உங்களது பிரியத்தை காரணம் சொல்லியோ, நபியின் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அளவு கடந்த மரியாதையை காரணம் சொல்லியோ இப்படிப்பட்ட அபாண்டத்தை நீங்கள் நியாயப்படுத்த முடியாது, கூடாது. அடுத்து பாருங்கள், எழுதுகிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்து விட்ட போது அவர்களில் இருந்து அந்த ஒளியானது அடுத்து அப்படியே மாறிக்கொண்டே வந்து கடைசியாக நூஹு நபியினுடைய முதுகும் தண்டிலே அந்த ஒளி இருந்தது. அதனால்தான் நூஹு நபியினுடைய கப்பல் அந்த அலைகளுக்கு இடையிலே பாதுகாப்பாக சென்று கொண்டிருந்தது. சொல்கிறார்கள், வகான நூறு நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஸுல்பி நூஹின், நூஹு நபியுடைய முதுகு தண்டிலே நமது நபியினுடைய ஒளி இருந்தது கப்பலிலே. ஃபஸலிமத், எனவேதான் அந்த கப்பல் பாதுகாப்பு பெற்றது. வகத்அத் பிஹாரன் வலுஜஜா, பல பெரும் கடல்களையும் அலைகளையும் அந்த கப்பலால் கடக்க முடிந்தது. பிறகு வகான நூறு ஃபி ஸுல்பி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய ஒளி இப்ராஹிம் நபியுடைய முதுகு தண்டிலே இருந்தது, எனவேதான் ஃபஸாரத்தின் நாரு லஹு பர்தம் வ ஸலாமா, இப்ராஹிம் நபிக்கு அந்த நெருப்பு குளிர்ச்சியாகவும் ஈடேற்றமாகவும் மாறியது. வபி பரக்கத்திஹி நஜா, நபியினுடைய இந்த ஒளியினுடைய பரக்கத்தால் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாப்பு அடைந்தார்கள். அப்ப அல்லாஹு தஆலா நூஹு நபியினுடைய கப்பலை நாம் பாதுகாத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யானாரு கூனி பர்தம் வ ஸலாமா, நெருப்பே குளிர்ச்சியாகவும் ஈடேற்றமாகவும் எனது நபிக்கு மாறிவிடு என்று தான் அந்த நெருப்புக்கு நேரடியாக அல்லாஹ் கட்டளையிட்டதாக அல்லாஹ் சொல்கிறான். இவர்கள் என்ன சொல்கிறார்கள், இப்ராஹிம் நபியுடைய முதுகுத்தண்டிலே ரசூலுல்லாவுடைய நூர் இருந்ததால் தான் அந்த நெருப்பு அவர்களுக்கு குளிர்ச்சியாக மாறியது, அதனால் தான் அவர்கள் பாதுகாப்பு பெற்றார்கள் என்று. அப்ப குர்ஆனுடைய கொள்கைக்கு இது முற்றிலும் முரணான எதிரான கொள்கை என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்படி சொல்கிறார்கள், இப்படியே அந்த ஒளி மாறி 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 கடைசியாக ரசூலுல்லாவுடைய தாய் தந்தையரின் முதுகுத்தண்டிலே வந்ததாக. அப்ப இது காஃபிர்கள் தங்களது கற்பனை கதாபாத்திரங்களை ஈர்க்கக்கூடிய, கற்பனை கதாபாத்திரங்கள் மூலமாக உருவாக்கக்கூடிய தங்களது கடவுள்களுக்கு சொல்வதை போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர்கள் ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குகிறார்கள். இது முற்றிலும் இஸ்லாமிய கொள்கை, இஸ்லாமிய ஷரியத்தினுடைய அடிப்படைக்கு முரண்பட்ட ஒன்று. ஆக இதுவரை இந்த நூலுடைய ஒரு சிறு பக்கங்களை, ஒரு சில பக்கங்களை பார்த்து அந்த பக்கங்களில் எப்படிப்பட்ட முரண்பாடுகள் இருக்கு என்பதை தெரிந்து கொண்டோம். இன்னும் அடுத்தடுத்த பக்கங்களிலே இதைவிட இன்னும் முரணான செய்திகள் எவ்வளவு இருக்கின்றன என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சுருக்கமாக சொல்வதென்றால், இப்படிப்பட்ட ஒரு வரம்பு மீறி புகழப்பட்ட அல்லாவின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீதும் அவர்கள் சொல்லாததை இட்டுக்கட்டக்கூடிய சம்பவங்களையும் நம்பிக்கைகளையும் கொண்ட ஒரு புத்தகம். அதை ஒரு முஸ்லிம் படிக்கவே கூடாது, அதை நம்பிக்கை கொள்ளவே கூடாது என்று இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வரக்கத்துக்காக ஓதலாமா, இபாதத்தாக ஓதலாமா? முஸ்லிம்களுடைய நிகழ்ச்சிகளிலே வீடு குடிபோருவதற்கோ, புது கடை திறப்பதற்கோ, பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பதற்கோ, திருமணத்திற்கோ ஓதலாமா? யோசித்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை மீண்டும் தொடருவோம். ஜஸாகுமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.